That supreme abode of mind is not illuminated by the sun or moon, nor by fire or electricity. Those who reach it never return to this material world. Wherefore, the spiritual world, the abode of the supreme personality of Godhead Krishna, which is known as Krishna Loka, the Loka Vrindavan, is described here. In the spiritual sky, there's no need of sunshine, moonshine, fire, or electricity, because all the planets are self-luminous. We have only one planet in this universe, the sun, which is self-luminous, but all the planets in the spiritual sky are self-luminous. The shining effulgence of all these planets, called Vaikunthas, constitutes the shining sky known as the Brahma Jyoti. Actually, the effulgence is emanating from the planet of Krishna in Goloka Vrindavan. Part of that shining effulgence is covered by the Mahatattva, the material world. Other than this, the major portion of that shining sky is full of spiritual planets, which are called Vaikunthas, chief of which is Goloka Vrindavan. As long as a living entity is in this material, dark material world, he is in conditional life, but as soon as he reaches the spiritual sky by cutting through the false rare tree of this material world, he becomes liberated. Then, there's no chance of his coming back here. In his conditional life, the living entity considers himself to be the lord of the material world, but in his liberated state, he enters from the spiritual kingdom and becomes an associate of the Supreme Lord. There he enjoys eternal bliss, eternal life, and full knowledge. One should be captivated by this information. He should desire to transfer himself to that eternal world and extricate himself from this false reflection of reality. For one who is too much attached to this material world, it is very difficult to cut that attachment, but if he takes to Krishna consciousness, there is a chance of gradually becoming detached. One has to associate himself with devotees, those who are in Krishna consciousness. One should search out a society dedicated to Krishna consciousness and learn how to discharge devotional service. In this way, he can cut off his attachment to the material world. One cannot become detached from the attraction of the material world simply by dressing himself in saffron cloth. he must become attached to the devotional service of the Lord. Therefore, one should take it very seriously. The devotional service is described in the 12th chapter is the only way to get out of this false representation of the real tree. In chapter 14, the contamination of all kinds of processes by material nature is described, while devotional service is described as purely transcendental. The words paramam mama are very important here. Actually, every nook and corner is the property of the Supreme Lord, but the spiritual world is paramam, full of six opulences. The Katha Upanishad also confirms that in the spiritual world there is no need of sunshine, moonshine, or stars, for the whole spiritual sky is illuminated by the internal potency of the Supreme Lord. That supreme abode can be achieved only by surrender and by no other means. Translation: that supreme abode of mind is not illumined by the sun or moon, nor by fire or electricity. Those who reach it never return to this material world. So this is from chapter 15, which has previously described the banyan tree or the asvata tree of the material world.
இந்த பதம் பயனில்லாத அத்தியாயத்தில் வருகிறது. இதற்கு முன்னால் அசுதமரம் பற்றி விளக்கம்
So the world was called asvata tree because just as the tree has many branches, so the world has many types of entanglement for the living beings.
இந்த லௌகிக உலகமானது அசுத மரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. ஏனென்று இந்த அசுத மரத்தில் உள்ளது போன்று இந்த லௌகிக உலகத்திலும் பல்வேறு கிளைகள் அங்குகள் உள்ளன.
Once a living being is caught up in the material world, it is very difficult for him to figure out anything beyond the material world.
ஒருமுறை ஆத்மாவானது இந்த லௌகிக உலகத்தில் பந்தப்பட்டு விட்டால் அது இந்த லௌகிக உலகத்துக்கு அப்பாற்பட்ட எதையும் நோக்குவதற்கு இயலாமல் போகிறது.
Bhagavad Gita, in the Bhagavad Gita, Krishna advises us that we should cut down this tree of the material world.
ஆனால் பகவத் கீதையில் பகவான் கிருஷ்ணரோ நாம் இந்த பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும், இந்த அசுர மரம் என்னும் பந்தத்தை வெட்டி வேண்டும் என்று எடுத்துக் கொள்கின்றார்.
So just as a tree arises from a root, the material world also arises from somewhere.
மரமானது ஒரு வேரிலிருந்து உருவாது போல இந்த லௌகிக உலகமும் ஏதோ ஒரு இடத்திலிருந்து உருவாகிறது.
So the source of course is ultimately the Supreme Lord.
இந்த மூலமானது கடைசியில் பார்க்க போனேன்னா பகவான் இடத்திலிருந்தே உருவாகிறது.
So Krishna advises that one has to search out that root of everything.
ஆகவே கிருஷ்ணர் அந்த மூல காரணத்தை ஒருவர் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று விளக்குகின்றார்.
So he describes that place. And he says there's no sun nor moon. You may ask, if there's no sun and moon, it's all dark up there. So to be in darkness would be very hellish. So the answer is that actually no, it is not dark, but there is no need of a sun or a moon. The spiritual world is said to be self-luminous. It illuminates itself without any other object necessary. So in this material world, objects are revealed by light. If there's no light, it is dark. So the revelation of an object depends upon something else, that is the light. Without the light, the object remains in darkness.
வெளிச்சம் இல்லை எனில் பொருட்கள் அனைத்தும் இருளிலேயே மூழ்கி இருக்கின்றது.
So in the spiritual sky, even if there is no light, or external light, nevertheless, the objects are revealed. So each object is self-luminous. And the reason is that there is no ignorance there. Everything is spiritual, everything is knowledge. So there is no covering of material energy anywhere in the spiritual world. Nevertheless, we will see that when we have descriptions of the spiritual world and Krishna, there is a day and a night.
இருப்பினும் இந்த ஆன்மீகத்தை பற்றி ஒரு பகவான் கிருஷ்ணரை பற்றி ஒரு விளக்கங்கள் வரும்பொழுது இரவு பகல் என்று விளக்கங்கள் வரும்பொழுதை காணலாம்.
And in fact, Krishna is described as a moon.
உண்மையில் கூறப்படுவதனால் கிருஷ்ணர் சந்திரனுக்கு ஒப்பிடப்படுகின்றார்.
So if there's no moon in the spiritual world and you compare his face to a moon, what does that mean?
ஆன்மீகத்தில் சந்திரன் என்பவன் இல்லை, இருந்தாலும் பகவானது திருமுகத்தை சந்திரனுக்கு ஒப்பிடுகின்றோம்.
So, actually, there is a moon in the spiritual world. And there is day and night. How can Krishna have Rasa Lila? He has his Rasa Lila when the moon is full. So we have in the spiritual world, we do have an appearance of day and night, and we have a sun and a moon.
So yes,
sun and moon are in the spiritual world, but spiritual world is not dependent on sun and moon for light. So in the spiritual world, Krishna is like the sun. And everything is dependent on him. So therefore, the sun and the moon shine according to Krishna's wish. So because Krishna does have lila in the day and night, therefore day and night manifest in the spiritual world. So there is a sun, there is a moon also in the spiritual world. But they are not material. So they are functions, they function for the pastimes in the spiritual world. So when Krishna appears in the material world, we have the same thing. Therefore, when Krishna was born, he was born on an Ashtami day. That means the moon was getting smaller and smaller. But it's described in the Bhagavatam. The moon became full. So normally the moon could not do so. But if it is a spiritual moon, then yes, it acts according to Krishna's desires. So because of the birth of Krishna, the moon was so overjoyed that it became full. So this is the spiritual moon. Krishna has days and nights, etc. But we should not think that Krishna is under the control of time.
எனவே கிருஷ்ணரது நிலைக்காக பகலும் இரவும் தோன்றினாலும் அவர் காலத்திற்கு கட்டுப்பட்டவர் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
So he has days and nights to accommodate his different types of pastimes.
எனவே அவர் பகலையும் இரவையும் அனுபவிப்பதே அவருடைய லீலைகளை செயல்படுத்துவதற்காக.
And why he has pastimes? To give joy to the devotees.
அவர் ஏன் லீலைகளை மேற்கொள்கிறார்? பக்தர்களுக்கு இன்பம் அளிக்க.
So he has all of these pastimes in the spiritual world, and when he comes to the material world, he has similar pastimes.
அவரே இவர் ஆன்மீக உலகத்திற்குள் மேற்கொள்ளும் இந்த நிலைகளையும் அவர் லௌகிக உலகத்தில் அவதரிக்கும் போது மேற்கொள்கிறார்.
In the material world, there's a slight difference in the pastimes.
இந்த லௌகிக உலகத்தில் அவர் மேற்கொள்ளும் நிலைகளில் சிறிது வித்தியாசம் இருக்கின்றது.
Because we also have the normal day and night going on.
சாதாரணமாக இரவும் பகலும் இருப்பதை காணலாம்.
So therefore we get passage of years.
வருடங்களாக
So it is said that Krishna stayed on earth 125 years.
கிருஷ்ணர் பூலோகத்தில் 125 ஆண்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறார்.
So he has a beginning and an end to his appearance on the earth.
எனவே அவரது தோற்றத்திற்கு ஒரு ஆரம்பமும் முடிவும் இந்த லௌகிக உலகத்தில் காணப்படுகிறது.
That does not take place in the spiritual world.
இது ஆன்மீக உலகத்தில் இடமல்ல.
So the earth pastimes are a little different because they appear to us and then they disappear.
எனவே இந்த லௌகிக உலகத்தில் நடக்கும் லீலைகள் சிறு வித்தியாசமானது, ஏனெனில் இங்கு தோற்றமும் மறைவும் உண்டு.
However, that also is a type of illusion.
எப்படி இருப்பினும் இதுவும் ஒரு வகையான மாயையே.
Because those pastimes in the material world also continue.
ஏனெனில் இந்த லௌகிக உலகத்திலும் பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன.
We may not see them, but they continue.
நாம் அதை பார்க்காமல் போகலாம், நமது பார்வைக்கு அதை தெரியாமல் போகலாம், இருப்பினும் அந்த லீலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன.
So if one has spiritual eyes and one goes to Vrindavan, one can see those activities.
ஒருவருக்கு ஆன்மீக பார்வை இருப்பேன், அவர் விருந்தாவனத்துக்கு சென்றால் அங்கு பகவான் லீலைகளை தொடர்ச்சியாக காணலாம்.
So it is maybe over 5,000 years since Krishna disappeared, but Krishna's same age in Vrindavan if we have the eyes to see him.
Krishna இந்த லௌகிக உலகத்தை விட்டு மறைந்து 5,000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கலாம், இருப்பினும் அவரது லீலைகள் தொடர்ந்து இன்றும் விருந்தாவனத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அவரது வயதும் அதே கருமை பொறுப்பிலேயே இருக்கின்றார்.
So he is not subject to the laws of time in the material world.
எனவே அவர் இந்த லௌகிக உலகத்தின் காலத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல.
Additionally, it is said that in the material world there are different universes.
மேலும் இந்த லௌகிக உலகத்தில் பல்வேறு பிரபஞ்சங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
And the number of universes also we cannot count.
இந்த பிரபஞ்சங்களின் எண்ணிக்கையையும் நாம் எண்ண முடியாது.
So Krishna performs his pastimes in each universe.
Krishna ro avaru leelegale ovvor pravanjathilum nadathukindar.
So to perform his pastimes in one universe, he may disappear from that universe, and then he goes to another universe and he performs his pastimes there, and then another universe. So he's always in some universe performing pastimes.
எனவே அவர் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் ஒவ்வொரு வேலையில் தனது லீலைகளை நடத்தலாம். ஆனால் ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் அவரது லீலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே அவரது லீலைகள் தொடர்ச்சியாக இந்த லௌகிக உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன.
So though Krishna disappears from our eyes, he is always someplace in this material world performing pastimes somewhere to somebody.
ஆகவே கிருஷ்ணர் நமது கண்ணிற்கு புறப்படவில்லை எனினும் அவர் தனது லீலைகளை இந்த லௌகிக உலகத்தில் ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் தொடர்ச்சியாக நடத்திக் கொண்டே
இருக்கின்றார்.
அதே சமயத்தில் அவர் விருந்தாவனத்திலும் இருக்கின்றார்.
Simultaneously in the spiritual world.
ஒரே சமயத்தில் அவர் ஆன்மீக உலகத்திலும் இருக்கின்றார்.
So the inconceivable powers of Krishna cannot be imagined by us.
எனவே அவரது என்ன எண்ணி பார்க்க முடியாத சக்திகள்
So though he has days and nights in the material world and it looks like he has a beginning and end, actually no, he goes on, he has eternal pastimes.
Uh,
So therefore his days and nights are not like our days and nights.
எனவே அவரது இரவும் பகலும் இரவும் நமது பகலும் இரவும் போன்றதல்ல.
So the days and nights for the human beings as they pass, one's life gets shorter and shorter and shorter.
அதே மாதிரி மனித குலத்திற்கு இரவும் பகலும் கடந்து செல்ல செல்ல அவரது ஆயுளும் குறைந்து கொண்டே இருக்கின்றது.
But this is not so for the Supreme Lord. So the days and nights are there simply to facilitate pastimes for the Lord, and they have no influence upon him as far as karma and time and age and death are concerned.
ஆகவே இந்த இரவும் பகலும் ஆன்மீகத்தில் பகவானது லீலைகளை நடத்துவதற்காகவே இருக்கின்றன தவிர அவரது வயதையோ அல்லது காலத்தையோ அல்லது தர்மத்தையோ கட்டுப்படுத்த.
If a person attains that abode of the Supreme Lord, then he is beyond death, he is beyond time.
ஆகையினால் யாராவது ஒருவர் அந்த பகவான அந்த ஸ்தலத்தை அடைவார்களேயானால் அவர்கள் காலத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக மாறிவிடுகின்றனர்.
So that is what is meant in this verse. One goes to that place beyond the material world, then one is not affected by birth and death anymore, or time, or old age, or disease.
அதேதான் இந்த பதவியிலும் கூறப்பட்டுள்ளது. ஒருவர் அந்த ஆன்மீக உலகத்தை அடைவாரேயானால் அவருக்கு இறப்பு பிறப்பு நோய் நொடி என்ற எந்த விதமான ஒரு துன்பங்களும் கிடையாது.
And one is not subject to ignorance.
மேலும் ஒருவர் அறியாமைக்கு உள்ளாவதில்லை.
Darkness is equated with ignorance.
இருள் என்பது அறியாமைக்கு சமமாக சொல்லப்படுகிறது.
Sometimes we have day and night, darkness and light. But in the spiritual world, there is no darkness in the form of ignorance.
இங்கு லௌகீகத்தில் இருளும் பகலும் மாறி இருக்கின்றது. ஆனால் ஆன்மீகத்தில் இருள் இருந்தாலும் அந்த அறியாமை என்பது இல்லை.
If one has ignorance, one cannot go there.
அறியாமை இருப்பின் ஒருவர் அந்த ஆன்மீகத்தை அடைய முடியாது.
So the qualification for the spiritual world is to be completely purified of that ignorance.
எனவே ஆன்மீக உலகத்தை அடைவதற்கு அருகதை என்னவெனில் ஒருவர் தூய்மை சுத்தமாக முழுமையாக தூய்மை அடைய வேண்டும் என்பது.
So if a person puts forth effort and reaches this state where there is no ignorance and where there is great devotion, then the Lord accepts that person in the spiritual world.
எனவே ஒருவர் அறியாமையிலிருந்து விடுபட்டு பக்தியில் ஈடுபடுவாரால் அவரை பகவான் ஏற்றுக்கொள்கின்றார்.
So here Krishna also promises Yajnavalkya Vartante, having gone there one does not return.
மேலும் கிருஷ்ணர் இங்கு வாக்களிக்கின்றார் அந்த ஆன்மீகத்தை அடைந்தவர் திரும்பி வருவதில்லை என்று கூறுகின்றார்.
So this is a very famous statement. It's not only made in Bhagavad Gita, you'll find it even in the Brahma Sutras. The last sutra is one does not come back, one does not come back.
இது ஒரு புகழ்பெற்ற செய்தியாகும். பிரம்மசூத்திரத்தின் கடைசி சூத்திரத்திலும் இதை கூறப்படுகின்றது. ஆன்மீகத்தை எய்துபவர்கள் திரும்பி இந்த பூலோகத்தை வருவதில்லை.
So we know of course that the jiva is not perfect.
நாம் அறிவோம் ஜீவன் என்பது பூர்ணமானதல்ல.
He is amsa, he is spiritual, but he is amsa only, so he can make mistakes.
ஜீவனானது ஆன்மீகமானதே ஆனாலும் அது ஒரு சிறிய அம்சமே ஆகும். ஆகவே தவறுகளுக்கு உட்பட்டதாகும்.
How is it possible to go to the spiritual world? It doesn't come back.
இது எப்படி சாத்தியமாகிறது? ஆன்மீக உலகத்துக்கு செல்வது திரும்பி வரவில்லை என்பது எப்படி சாத்தியமாகிறது?
So yes, it is possible he could make a mistake.
அவர் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு.
Jiva remains tatastha. He is a borderline case in all cases.
ஜீவா என்றால் தடஸ்த சக்தி, அதாவது ஆன்மீகத்திற்கும் லௌகிகத்திற்கும் மையத்தில் இருக்கும் ஒரு சக்தியாகும்.
However, the scriptures explain that if a jiva is qualified for the spiritual world and a relationship with the Lord in the spiritual world, the Lord has mercy on that person.
எப்படி இருப்பினும் ஒரு ஆன்மாவானது ஆன்மீக உலகத்தை அடைந்து பகவானுடன் தொடர்பு கொள்வதற்கு தகுதி பெருமையானால் பகவானது கருணையை பெறுவதற்கு வாய்ப்பு.
We know of course that in the material world the Lord is neutral. He does not like, he does not hate anybody.
லௌகிக உலகத்தில் நாம் அறியலாம் பகவான் நடுநிலைமை வைப்பவர், எதையும் விரும்புவதும் இல்லை விரும்பாமல் இருப்பதும் இல்லை.
But the Lord is very affectionate towards the devotees.
ஆனால் அவர் பக்தர்களிடம் பேரன்பை காட்டுகின்றார்.
So if the devotee is so qualified that he enters the spiritual world, the Lord is so attached to that person that he can never bear separation from him.
எனவே ஒரு ஜீவனானது தகுதியை பெற்று ஆன்மீக லோகத்தை அடையுமேயானால் அந்த ஜீவனிடம் பகவான் பேரன்பு கொள்கின்றார். அவர் வந்து விடுபட்டு தனிமையில் இருப்பதை அவர்
விரும்புவது. Therefore the Lord guarantees you do not fall.
எனவே தான் பகவான் வாக்களிக்கின்றார், அப்பேற்பட்ட ஜீவன் திரும்பவும் லௌகிக லோகத்திற்கு வருவதில்லை.
So by promising the jiva, he actually empowers the jiva. Therefore, the jivas in the spiritual world, they have some difference from the jivas in the material world. They are empowered by the Lord. They have shakti.
எனவே ஆன்மீக உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் லௌகிக உலகத்தில் உள்ள ஜீவர்களை விட மாறுபட்டதாக இருந்தது. ஏனெனில்
And this guarantees that they do not fall in the material world. So the Lord is very merciful to those jivas who make endeavor to serve Him.
தனக்கு சேவை செய்ய முயலும் ஜீவாத்மாக்களின் மீது அளவற்ற கருணையை பகவான் காட்டுகின்றார்.
The process of bhakti is such that the Lord helps the jivas.
பக்தி மார்க்கமானது பகவானுக்கு உதவி சேவை செய்ய விரும்புபவர்களுக்கு பகவான் உதவி செய்யும் வகையாகும்.
Of course, the Lord recommends karma yoga, jnana yoga, astanga yoga, and Bhagavad Gita and other scriptures, but he particularly helps the devotees.
எப்படி இருப்பினும் கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் என பல விதமான யோகங்களை மேற்கொள்ளலாம் என்று பகவான் பரிந்துரைத்தாலும் பக்தி யோகத்தை மேற்கொள்பவர்களிடம் தனியாக ஒரு அன்பை பரிந்துரைக்கிறார்.
Therefore the Lord in chapter 12 says that actually very quickly the devotee will come to me.
எனவே தான் 12வது அத்தியாயத்தில் பகவான் கூறுகின்றார், அப்பேற்பட்ட பக்தர்கள் என்னிடம் வெகு சீக்கிரத்தில் திரும்பி வந்து அடைகின்றனர்.
So by the process of bhakti, one attracts the mercy of the Lord.
எனவே பக்தி செய்வதன் மூலமாக ஒருவர் பகவானுடைய கருணையை ஈர்க்க முடியும்.
And the more the bhakti becomes strong within a devotee, the more the devotee advances, the more mercy the Lord gives.
ஒரு பக்தன் பக்தியில் பக்தி மார்க்கத்தில் முன்னேறுவானேயானால்
So if one practices sadhana bhakti very nicely and succeeds, then one comes to pav bhakti.
ஆகவே ஒருவர் சாதனையை செய்வதன் மூலமாக பக்தி மார்க்கத்தில் சாதனையை நல்ல மாதிரி செய்து கொடுத்தால் அவர்கள் பாவ பக்தி என்ற நிலைக்கு வருகின்றனர்.
பாவ பக்தி, the Lord reveals himself to the devotee.
பாவபக்தி என்ற நிலையை அடைபவர்களுக்கு பகவான் தன்னையை வெளிப்படுத்திக் கொள்கிறார்.
And from bhava bhakti one proceeds to prem bhakti. In prem bhakti the Lord is controlled by the devotee.
Bhava bhakti irundhu oruvar prema bhaktiku munneruvaayanal angu bhagavan bhaktanukku kattapidukkar.
That means that the Lord has complete mercy upon that devotee in prema.
Adhavadhu bhagavan thannudaiya karunaiyai mulumaiyaga athaga bhaktargal meedhu thaagukkar.
So by prema one is qualified for the spiritual world.
Prema bhakti and the lay arivargal aanmeegalathukku seradhu thagudhavargalaga.
And therefore the Lord is controlled by the devotees in the spiritual world.
Anyway, bhagavan aanmeegalathil bhaktarinal kattapadapadugindar.
This means he is completely attached to the devotees.
Bhaktaridam pattukondullar bhagavan.
So there is no possibility that they can fall from that position.
Anyway, அங்கிருந்து நிலை தவறுவதற்கு வாய்ப்பு இல்லை.
So therefore it says here that having gone there one does not return.
எனவே தான் இந்த பதத்தில் கூறப்பட்டுள்ளது, அந்த ஆன்மீகத்தை அடைபவர்கள் திரும்பவும் இந்த லௌகிகத்துக்கு வருவதில்லை.
So this verse points out that this is the goal for the jiva to go to that place.
மேலும் இதுவே ஒரு அந்த ஆன்மீக நிலையை அடைவதே ஒரு ஜீவாத்மாவின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பதம் குறிக்கிறது.
Yes, so it is the goal.
இதுதான் அதனுடைய குறிக்கோள்.
At the same time, it is not the goal.
அதே சமயத்தில் அதுவும் ஒரு குறிக்கோளாக இருக்க முடியாது.
Bhagavatam explains that the devotee actually does not aspire for the planet of the Lord. Salokya and Sarsti and Sarupya and Samipya are not the goal of the devotee.
பாபத்தும் என்ன புரிந்து இருந்தால் பக்தனானவன் பகவானுடைய அமைவத்தை அடைய வேண்டும் என்று முயல்வதில்லை. சாரோக்கிய சமித்திய சவித்யா என்ற நிலைகளை அடைய அவன் விரும்புவதில்லை.
The real devotee does not demand anything from the Lord. He only wants to serve the Lord.
உண்மையான பக்தன் பகவானிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அவனுமையில் பகவானுக்கு சேவை மட்டுமே செய்ய வேண்டும்
என்று. So if we say, I will serve you if I get this place or that place or this form, then that is a condition we're putting on our service.
ஆனால் ஒருவர் எனக்கு இதை கொடுத்தால் நான் இதை செய்கின்றேன் என்று பகவானிடம் கோரிக்கைகள் வைப்பார்கள். ஆனால் அவர்கள்
So this creates an impurity in the bhakti. So the Lord has more attraction for those devotees that do not ask for anything.
தனக்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்காத பக்தர்களிடம் பகவான் மேலும் கருணை காட்டுகின்றார்.
So therefore the real devotees, they do not even aspire for the planet of the Lord.
எனவே உண்மையான பக்தர்கள் பகவானது இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூட விரும்புவதில்லை.
Nevertheless, the Lord, because he is so merciful, he takes the devotee to his abode because of his attachment to the devotee.
எப்படி இருக்கணும்? பகவான் கருணை வாய்ந்தவர் என்பதனால் அத்தகைய டிவோட்டி அத்தகைய பக்தர்களையும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்கின்றார்.
So the Lord is so attached to the devotee that any separation is intolerable.
இத்தகைய பக்தர்களிடம் பகவான் நெருக்கமான உறவு கொள்கின்றார். அவர்கள் இல்லை எனில் அவர் வருத்தத்திற்கு உள்ளார்.
And therefore he guarantees that the devotee does not fall into the material world.
எனவே தான் அவர் அத்தகைய பக்தர்கள் இந்த லௌகிகத்திற்கு திரும்புவதில்லை என்று உறுதியளிக்கின்றார்.
So this Lord supplies a spiritual place for the devotee and a spiritual body.
அதற்கு பக்தர்களுக்கு பகவான் ஆன்மீக வரத்தின் ஒரு இடத்தையும் ஆன்மீக சரீரத்தையும் அளிக்கின்றார்.
And because that body is spiritual, it has no limitation like a material body.
அந்த உடலானது சரீரமானது ஆன்மீகமானதா அதற்கு எந்த விதமான அளவும் லௌகிகத்தில் உள்ளது போன்று அளவுக்கு உட்பட்ட
Therefore, everything the devotee desires, he gets. And in the spiritual world, because of his devotion, he is very close to the Lord. So though he does not aspire for Sarupya and Salokya and Sarshti and Samipya, the Lord actually bestows these things as they are favorable for his service.
எப்படியிருந்தும் சாலோக்கியா சமீபியா சார்ஜி என்ற நிலைகளை பக்தர் விரும்பவில்லை என்றாலும் பகவான் அவர் பக்தர் மீது உள்ள அன்பின் காரணமாக அவற்றை பக்தர்களுக்கு அளிக்கின்றார்.
So the main goal of the devotee is simply that service.
உண்மையில் பகவான் பக்தர்களது குறிக்கோள் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே.
But the Lord rewards them with eternal service.
பகவானும் அவர்களுக்கு நித்தியமாக சேவை எடுத்து அவர்களை வாழ்த்துகின்றார்.
So for that eternal service, we need eternal body and eternal place.
நித்தியமான சேவை செய்வதற்கு நமக்கு ஒரு நித்தியமான இடமும் நித்தியமான சரீரமும் தேவைப்படுகிறது.
So therefore, the devotees achieve the spiritual world with the spiritual body.
எனவே தான் பக்தர்கள் ஆன்மீக உலகத்தையும் ஆன்மீக சரீரத்தையும் பெறுகின்றனர்.
So this gives complete happiness to the jiva because there's no birth and death, old age and disease and pain and karma, etc.
இது இந்த நிலையிலே பக்தர்களுக்கு பூர்ண இன்பத்தை தருகிறது. ஏனெனில் அங்கு இறப்பு பிறப்பு வயதிகம் நோய் நொடி கர்மா போன்ற துன்பங்கள் இருப்பதில்லை.
But the devotee is also not interested in getting free from all these obstacles.
உண்மையில் பக்தன் இந்த தடங்களிலிருந்து விடுபடுவதற்கும் விரும்புவதில்லை.
To become free from all these things is the desire for moksha or liberation.
இவற்றிலிருந்து விடுபடுவது அவர்களுக்கு மோட்சம் பெறுவதற்கு ஆசை இருக்கு.
So the devotee also does not aspire for liberation. But he achieves freedom from all of these things. So the devotee does not aspire for these, he achieves them. What does he get? He gets that eternal service to the Lord. So that is satisfying to the jiva. And it is satisfying to Krishna. So this is the perfection for the jiva. Therefore here it is called Paramam Dhamma, or the supreme, the highest destination, the highest abode. One can attain prema in the material world, and then one goes to the spiritual world. If one is on a lesser stage, no, one cannot go to the spiritual world because of the impurities. Any other stage of it's not, after that, it's there will be impurities.
நானே கை போட்டு